ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நம் தேவனாகிய கர்த்தர் தமது பிள்ளைகள் தம்மேல் முழு நம்பிக்கையுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். கர்த்தரை நம்பி வாழ்கிற வாழ்க்கை ஒரு பாக்கியமான வாழ்க்கை. கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. கர்த்தரையே தனக்கு நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்தில் கர்த்தரை மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையை நம்பிக்கையாய் கொள்வதே நமக்கு ஏற்றதாயிருக்கிறது. இந்த செய்தியின் மூலமாய் அதன் ஆசீர்வாதத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஜெபத்துடனே கேளுங்கள், கர்த்தரையே உங்கள் நம்பிக்கையாய் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். இருத்தலும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 40வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 40:4.
அகங்காரிகளையும்
பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும்
நோக்காமல்
கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதத்தில் பாக்கியவான்கள் என்று நிறைய பட்டியல் இருக்கிறது. யாரெல்லாம் பாக்கியவான்கள் நிறைய விஷயம் இருக்கிறது. மறைப்பிரசங்கத்தை நீங்க எடுத்தா முதல்ல எடுத்த உடனே பாக்கிய வசனங்கள்னு நிறைய காரியங்கள் பாக்கியவான் வரும். ஆனா இங்கே ஒரு முக்கியமான ஒரு காரியம், கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ இந்த உலகத்தில் கர்த்தர் நமக்கு நம்மை ஒரு பாக்கியவானாக நாம் இருக்க வேண்டும். புரியுதுங்களா? நாம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் பாக்கியவான்கள். இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். அப்போ இந்த உலகத்தில் நாம் ஒரு பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அதுதான் முக்கியம். புரிதல், நம்முடைய வாழ்க்கை ஒரு பாக்கியமானதாய் இருக்கணும். வேதம் சொல்லுகிறது கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த நம்பிக்கைன்ற வார்த்தையை நம்ம சரியாய் புரிந்து கொண்டால் அப்போ அந்த பாக்கியமான ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்க முடியும். பவுல் கொரிந்தி சபைக்கு எழுதும்பொழுது 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தில் இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் நம்பிக்கை இவை அன்பே பெரியதுனர். விசுவாசம் இருக்குது, நம்பிக்கையும் இருக்குதுனர். ஆனால் இந்த விசுவாசத்துக்கு நம்பிக்கைக்கு உள்ள வித்தியாசத்தை நமக்கு தெரியணும். பல நேரத்தில் நம்ம விசுவாசம் நம்பிக்கை ஒரே மாதிரி நினைக்கிறோம் இல்லையா? விசுவாசம் நம்பிக்கை அன்புங்கிறார். விசுவாசம் வேறு, நம்பிக்கை வேறு. இப்ப கர்த்தரையே தன்னுடைய நம்பிக்கையாய் வைக்கிற மனுஷனை வேதம் பாக்கியவான் என்று சொல்லுகிறது. இந்த விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை முதல்ல சொல்றேன். நம்பிக்கைனா என்னன்றதை நீங்க சரியா புரிஞ்சாதான் அந்த நம்பிக்கையிலே நீங்கள் உறுதியாயிருந்து நீங்கள் ஒரு பாக்கியவானாக இந்த உலகத்தில் வாழ முடியும். இப்ப இந்த நம்பிக்கைக்கு வித்தியாசத்துக்கு விசுவாசத்துக்கு என்ன விசுவாசம் வித்தியாசம் என்று கேட்பீர்கள் என்றால், விசுவாசம் என்பது ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் எழும்பி வரும், பெரிய காரியங்களை சாதிக்கும். புரியுதுங்களா? விசுவாசம் திடீர்னு பொங்கி எழும், அந்த பொங்கி எழுந்து ஒரு பெரிய மகா பெரிய ஒரு காரியத்தை சாதிக்கும். அடுத்த நேரத்தில் அது இருந்தால்தான் காரியம் நடக்கும். ஆனால் நம்பிக்கை என்பது அப்படி கிடையாது. தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் நிலைவரமாய் கர்த்தர் மேல் வைக்கப்படுகிறது நம்பிக்கை. சில நேரத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பார்கள், சில நேரத்தில் விசுவாசம் இல்லாதவர்களாக போயிடுவாங்க. ஆனால் நம்பிக்கை என்பது அப்படி அல்ல. நிலைவரமாக வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் மேல நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய ஹோப் அல்லது ட்ரஸ்ட் அவர் மேல வைக்கிறதற்கு பேர் தான் நம்பிக்கை. அப்ப நம்பிக்கை என்பது நம்முடைய வாழ்க்கையில் நிலைவரமா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா விசுவாசத்தில் வல்லவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க பைபிள்ல. அதுல விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆபிரகாமை பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில விசேஷமான விசுவாசம் இருந்துச்சு, ஆனா நம்பிக்கை இருந்துச்சா அப்படி நீங்க சொல்லி கேட்பீர்கள் என்றால் சில நேரத்தில் அவர் ஃபெயிலியர் ஆயிட்டார் சொல்லுவேன். விசுவாசத்தில் அவர் வல்லவர், விசுவாசத்தின் தகப்பன் தான். ஆனா இந்த நம்பிக்கைன்ற விஷயத்தில் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? இப்போ பைபிள் நிறைய பேர் இருக்கிறாங்க பாருங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு நான் சில காரியத்தை சொல்றேன் பாருங்க. விசுவாசத்துக்கான காரியம் எபிரேயர் 11:8 வசனத்திலே பார்க்கும் பொழுது ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. வாசிங்க எபிரேயர் 11:8 வசனத்தை வாசிக்கலாம்.
விசுவாசத்தினாலே
விசுவாசத்தினாலே
ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது
கீழ்ப்படிந்து
தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல்
புறப்பட்டு போனான். போதும், நல்லா பாருங்க. விசுவாசத்தினாலே இந்த ஆபிரகாம் என்ன செய்தான் போட்டிருக்கு. தேவனாகிய கர்த்தர் அவன் ஊர் என்கிற கல்தேயருடைய தேசத்தில் இருக்கும் பொழுது அவனை சந்திக்கிறார். சந்தித்து நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வான் கூப்பிடுறாரு. உன் இனத்தாரையும் உன் ஜனத்தையும் உன் தகப்பின் வீட்டையும் எல்லாவற்றையும் விட்டு விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வானார். ஆனா எங்க வரணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லற, எந்த இடத்துக்கு போகணும்னு கர்த்தர் சொல்லற, புறப்பட்டு வானார். அவ்வளவுதான், அவன் விசுவாசத்தோடு கர்த்தர் சொன்னதை நம்பி அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே விசுவாசித்தான். கர்த்தர் அழைத்திருக்கிறார், கர்த்தர் கொண்டு போவார்னு சொல்லி அவன் புறப்பட்டு வந்துட்டான். இப்போ இந்த இடத்தில் பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தர் அவனுக்கு ஒரு வாக்கு தத்தம் அழைக்கும் பொழுது, நான் உனக்கு காண்பிக்கும் தேசம், ஒரு தேசத்தை நான் உனக்கு காண்பிக்க போறேன் வாக்கு பண்றார். அப்போ விசுவாசம் என்பது எதன் அடிப்படையில் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாக்கு தத்தத்தின் அடிப்படையில் செயல்படுறதுக்கு பேர் தான் விசுவாசம். நல்லா புரிஞ்சுக்கங்க, விசுவாசம் என்பது ஒரு வாக்கு தத்தத்தின் அடிப்படையிலே செயல்படும். ஆபிரகாமுடைய வாழ்க்கை எடுத்துட்டீங்கன்னா நிறைய சமம் அப்படி சொல்லலாம். ஃபர்ஸ்ட், நான் உனக்கு காண்பிக்கும் தேசம் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்துட்டார். அப்போ அந்த தேசத்தை குறித்து அவனுக்கு ஒரு வாக்கு பண்ணப்பட்டபடியினால், அது எங்கன்னு தெரியாது, ஆனா அந்த தேசம் வாக்கு பண்ணப்பட்டதுனால் வராம். அதுக்கு பிறகு பாருங்க, அவனுக்கு குழந்தை பிறகுற விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்றாரு, உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும். வாக்கு பண்றார், அந்த வாக்கு தத்தத்தை அவன் விசுவாசிக்கிறான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, அவனுக்கு பிள்ளை கிடைக்கிறது. இப்படி ஒவ்வொரு சம்பவமும் வாக்கு தத்தத்தின் அடிப்படையில் நடக்கும். ஆனால் நம்பிக்கை என்பது வாக்கு தத்தத்தின் அடிப்படையில் கிடையாது, எந்த வாக்கு தத்தம் இல்லாமலேயே செயல்படுறதுக்கு பேர் தான் நம்பிக்கை. நல்லா பாத்துக்குங்க, விசுவாசம் என்பது ஒரு வாக்கு தத்தத்தின் அடிப்படையிலே செயல்படுகிறது. நம்பிக்கை என்பது எந்த வாக்கு தத்தமும் இல்லாத நேரத்திலே செயல்படுவதற்கு பேர் தான் நம்பிக்கை. அதனாலதான் கர்த்தர் இங்க சொல்றாரு, கர்த்தர் மேலேயே தன் நம்பிக்கையை வைக்கிற மனுஷன் பாக்கியவான், கர்த்தரையே தன் வாழ்க்கையில் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்ப இந்த ஆபிரகாமுக்கு இருந்தது விசுவாசம் தான், நம்பிக்கை இல்லைன்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஆதாரம் காட்ட பாருங்க. இப்ப இதே வாசித்த பகுதி மறுபடி இப்ப ஆதியாகமத்துக்கு போவோம். ஆதியாகமம் 12 எடுத்துக்கொள்ளுங்கள். அங்க பார்க்கும் பொழுது இந்த ஆபிரகாமுக்கு நடந்த இந்த சம்பவத்தை பார்க்க முடியும். 12:4 வாசிக்கலாம்.
கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும்
உன் இனத்தையும்
உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி.
பாருங்க, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்றார். ஃபர்ஸ்ட் தேசத்தை வாக்கு பண்ணாரு, அடுத்தது வாக்கு பண்றார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி
உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன்.
உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன்.
பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே
அவன் புறப்பட்டு போனான். போதும். இப்ப பாருங்க, இந்த இடத்தில் 7 ஆசீர்வாதங்களை கர்த்தர் அவனுக்கு சொல்றாரு. அப்போ கர்த்தர் அவனுக்கு திட்டமும் தெளிவுமா சொல்றாரு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போனாரு. ரெண்டாவது, அங்க போகும்பொழுது அவன் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி 7 மகிமையான ஆசீர்வாதங்களை சொல்றார். இப்ப இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் பெற்ற இந்த ஆபிரகாம் அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்து தேவன் அதை செய்வார் என்று சொல்லி புறப்பட்டு போறான். அப்ப இவனுக்கு ஒரு கிரிப் இருக்குது. என்ன, தேவன் எனக்கு இதை சொல்லி இருக்கிறார், ஒரு தேசத்தை எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், எனக்கு பர்சனலா இப்படி என்ன உயர்த்த போறேன்னு சொல்லி இருக்கிறார், சந்ததியை கொடுப்பேன் சொல்லி இருக்கிறாரு, எனக்கு திறனான ஆஸ்தியை கொடுப்பேன் சொல்லி இருக்கிறார், என் பெயரை பெருமைப்படுத்த போறேன் சொல்லி இருக்கிறாரு, நான் ஆசீர்வாதமா இருக்க போறேன்னு சொல்லி இருக்கிறாரு, என் சந்ததி மூலமாய் உலகமே ஆசீர்வதிக்கப்பட போதுன்னு சொல்லி இருக்கிறாரு. இத்தனை வாக்கு தத்தங்களை அவன் நிறைவாய் சுமந்து கொண்டு புறப்பட்டு போறான். இதுக்கு பேர் தான் விசுவாசம். இப்ப இவனுக்கு நம்பிக்கை இல்லைன்னு எப்படி சொல்றீங்க அப்படிங்க கேட்கலாம். நம்பிக்கை இல்லைன்றது 12 புரிஞ்சிருப்பாருங்க. 12 10 வசனத்திலிருந்து படிங்க.
அத்தேசத்திலே
அத்தேசத்திலே
பஞ்சம் உண்டாயிற்று
பஞ்சம் உண்டாயிற்று
தேசத்திலே பஞ்சம் கொடிதா இருந்தபடியால்
தேசத்திலே பஞ்சம் கொடிதா இருந்தபடியால்
ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி
எகிப்து தேசத்திலே தங்கும்படி
அவ்விடத்துக்கு போனான்
அவ்விடத்திற்கு போனான்
அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது
அவன் எகிப்திற்கு சமீபமாய் வந்தபோது
தன் மனைவி சாராயை பார்த்து
தன் மனைவி சாராயை பார்த்து
நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன்
நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்பதை அறிவேன்
எகிப்தியர் உன்னை காணும் போது
எகிப்தியர் உன்னை காணும் பொழுது
இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை
கொன்று போட்டு
உன்னை உயிரோடு வைப்பார்கள்
உன்னை உயிரோடு வைப்பார்கள்
ஆகையால்
ஆதலால்
உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும்
உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும்
நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான்
நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான் நல்லா பாருங்க இப்ப ஆபிரகாம் புறப்பட்டு வந்துட்டான் கர்த்தர் சொன்னார் அதை விசுவாசித்து இந்த ஏழு விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டு அவன் புறப்பட்டு வரான் புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறான் திடீரென்று அவன் வந்த தேசத்துல பஞ்சம் வந்துருச்சு கர்த்தர் சொல்றார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருக்கிறார் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் சொல்லியிருக்கிறார் அந்த பஞ்சத்திலே கர்த்தர் அவனை காப்பாரா காக்க மாட்டாரா காப்பாற்றுவார் இல்ல ஆனா இப்ப கொஞ்சம் விசுவாசம் கொஞ்சம் ஷேக் ஆயிடுச்சு என்ன செய்யறான் நேர ரூட் மாதிரி எகிப்துக்கு போறான் எகிப்துக்கு போலாமா அது சாபத்தின் இடம் பாவத்தின் இடம் எகிப்து எகிப்துக்கு போயிட்டான் போகக்கூடாத இடத்துக்கு போறான் போகக்கூடாத இடத்துக்கு போகிறதுனால சொல்லக்கூடாத காரியத்தை சொல்ல வேண்டியதா போச்சு இப்போ அங்க போகும் உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு எகிப்துக்குள்ள நுழைஞ்ச உடனேயே அந்த ஜனங்களுடைய கொடூர தன்மை அவனுக்கு வெளியில வருது விஷயம் வெளியில வருது யாராவது ஒரு பெண் அழகா இருந்தால் அவனுடைய புருஷனை கொண்டுட்டு அந்த பெண்ணை அவர்கள் மனைவி ஆகிடுவாங்க அவ்வளவு கொடூரமான ஜனங்கள் அங்க இருந்திருக்கிறாங்க அப்ப இது செய்தி கேள்விப்பட்ட உடனே இவன் என்ன செய்யறான் சாரால் ஒரு அழகான பெண் அப்போ இது நிமித்தம் தன்னை இந்த ஜனங்கள் கொன்று போட்டு சாராளை அவனுக்கு மனைவியை எடுத்துக் கொள்வார்னு பயந்து போய் சாராளை பார்த்து சொல்றான் நீ என்னை ஹஸ்பண்ட் சொல்லாத எனக்கு சகோதரின்னு சொல்லிடு அப்படின்ட்டான் யோசிச்சு பாருங்க கர்த்தர் அவனுக்கு பஞ்சத்தில் போஷிப்பான்னு தெரியாதா ரெண்டாவது தேவனாகிய கர்த்தர் சொல்றார் நான் உன்னை பாதுகாத்து உன்னை நடத்துவேன் தான் உனக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார் இந்த தேசத்திலே கர்த்தர் அவனுக்கு அந்த ஜனங்க கையிலிருந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாதா சொன்ன அந்த ஜனங்கள் கையிலிருந்து கர்த்தரால் இந்த இடத்துல அவனை பாதுகாக்க முடியாதா அவன் உயிரை காப்பாற்ற முடியாதா அப்போ இந்த உயிரை காப்பாத்துவேன் இந்த இடத்துல பர்டிகுலர் கர்த்தர் அவனுக்கு சொல்லல உடனே பாருங்க இவன் அப்படியே டிராக் மாறிட்டான் மனைவியை பொய் சொல்ல சொல்லுகிறான் பொய் சொல்லிதான் அவன் தப்புகிறான் அங்க ஏகப்பட்ட சிக்கல் வருது அதனால அப்ப நல்லா கவனிக்கணும் இவனுக்கு விசுவாசம் இருந்துச்சு கர்த்தருடைய வார்த்தைகளில் விசுவாசம் இருந்து வந்தான் ஆனால் கர்த்தர் ஒரு இடத்துல வாக்கு தத்தம் பண்ணாமல் விடும்பொழுது அவனுக்கு நம்பிக்கை ஃபெயிலியர் ஆயிடுது நம்பிக்கை இல்லை கர்த்தர் காப்பாற நம்பிக்கை அவனுக்கு இல்லை உடனே பொய்யை சொல்ல சொல்லுகிறான் பொய் சொல்லிதான் அந்த இடத்துல பிரச்சனையும் வருது ஏராளமான நிந்தனை அவமானம் வருது எல்லாமே வருது ஆக மொத்தத்தில் பார்க்கும் பொழுது நம்பிக்கை இருந்திருந்தால் இந்த வாக்கு தத்தம் இல்லாத இடத்திலையும் அவன் நின்றுருப்பான் நல்ல கவனிங்க ஒவ்வொரு காரியத்தில் சொல்றேன் பர்டிகுலரா கர்த்தர் எனக்கு இதுக்கு வாக்கு தத்தம் பண்ணணும் இதுக்கு வாக்கு தத்தம் பண்ணணும் இதுக்கு சொல்லணும் அப்படின்னு ஒவ்வொரு காரியத்திற்கும் வாக்கு தத்தத்தை பிடிச்சி 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 பிடிச்சதான் நீங்க நிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கங்க ஒவ்வொன்றுக்கும் நான் உன் ஆசீர்வதிப்பேனா ஆசீர்வதிப்பாரா உன்னை தனியா உங்களை கூப்பிட்டு நான் உன் ஆசீர்வதிப்பேன் மகனே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் மகளே அப்படின்னு தனியா உங்களை கூப்பிட்டு சொன்னதான் ஆசீர்வதிப்பாரா அப்படி சொல்ல தேவையே கிடையாது நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் தேவன் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை அவருக்கு பிரியம் அவர் எனக்கு சொன்னாலும் சொல்லாட்டி என்னை ஆசீர்வதிப்பார் ஆமேன் ஏனென்றால் ஆண்டவருடைய சுபாவம் என்னை ஆசீர்வதிப்பது என்னுடைய ஆசீர்வாதம் என்னுடைய ஆண்டவருடைய சுபாவம் தன்னுடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பது என் ஆண்டவருடைய சுபாவம் தன்னுடைய ஜனத்தை நடத்துவது ஆகையினால் என்னை நடத்துவன் நான் உன்னை நடத்துவன் எனக்கு அவர் சொல்ல தேவை கிடையாது தன்னுடைய ஜனத்தை அவர் நடத்துகிறது அவருடைய சுபாவம் வேதம் முழுவதும் அதுக்கு சாட்சி இருக்குது எனக்கு தனியா பர்டிகுலரா வந்து மகனே நான் உன்னை நடத்துகிறவர் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது என் ஆண்டவர் எனக்கு தெரியும் அவர் நடத்துகிறவர் தன் ஜனத்தை அவர் நடத்துகிறவர் தன் ஜனத்தை அவர் போஷிக்கிறவர் தன் ஜனத்தை அவர் விசாரிக்கிறவர் தன் ஜனத்தின் தேவைகளை சந்திக்கிறவர் தன் ஜனத்தை பாதுகாக்கிறவர் தன் ஜனத்திற்கு வேண்டிய அனைத்து காரியங்களையும் அவர் செய்திருக்கிறவர் என்பதற்கு வேதம் முழுவதும் அத்தாட்சிகள் நிறைஞ்சிருக்குது இப்படி இருக்கும்போது எனக்கு அவர் தனியா வந்து தனியா சொல்ல வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது ஆமென் புரியுதா உங்களுக்கு தனித்தனியாய் சொல்லி 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 தான் நம்ம அதுக்கு பிறகு நம்பி நம்பி போறது கிடையாது கர்த்தர் சொன்னாலும் சொல்லாட்டி செய்வார்னு ஒரு நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்கு கர்த்தர் மேல் இருக்கணும் ஆமென் அந்த நம்பிக்கை இருக்கணும் அசைக்க முடியாத நம்பிக்கை அதான் சொல்றாரு கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவனுக்கு வாக்குத்தத்தம் தேவையில்லை
அவனுக்கு யாரும் வந்து புத்தி சொல்ல தேவையில்லை. அவனுக்கு கத்தர் இப்படி செய்வான் சொல்லு செய்வான் யார் ஞாபகப்படுத்த தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா அவன் போயிட்டே இருப்பான். அவன் தான் கத்தரை நம்பி இருக்கிற மனுஷன். அப்ப நம்முடைய வாழ்க்கையில சொல்லுகிறேன், கத்தரை நமக்கு நம்பிக்கையாய் கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலேயே கத்தரோட நம்பிக்கையா இருக்கணும். சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் மாறி போகக்கூடாது. சூழ்நிலைகள் வரும்போது திடீரென்று உயர்றது, சூழ்நிலைகள் கொஞ்சம் மோசமான புஷ்ன்னு போறது அதல்ல. நம்பிக்கை கர்த்தர் மேல் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் சொல்ற எந்த சூழ்நிலை சாதகமாயிருந்தாலும் பாதகமாயிருந்தாலும் அவன் பாட்டு அவன் ஆவிக்குரிய ஓட்டத்தில் போயிட்டு தான் இருப்பான். அவன் பின்வாங்கி போகவே மாட்டான். ஆமென். கரெக்டா போயிட்டே இருப்பான். அவனுடைய வாழ்க்கையில் ஏற்றம் இறக்க இருக்காது. அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். பிரச்சனை வரும் போகும். ஆனால் அவனும் நேர தன்னுடைய டிராக்ல போயிட்டே தான் இருப்பான். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. வேதத்தில் நிறைய உதாரணம் பாருங்க. ஆபிரகாம் மட்டுமல்ல, சாராளுடைய வாழ்க்கையிலும் பாருங்க. இன்னொரு காரியத்தை சொல்ற பாருங்க. எபிரேயர் 11:11 வாசிங்க. சாராள், ஏன்னா இவங்க தான் விசுவாசத்தின் தகப்பன் தாய். அவங்களே எப்படி ஃபெயிலியர் ஆயிருக்கிறாங்க பாருங்க.
விசுவாசத்தினாலே
சாராளும்
வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி, கர்ப்பம் தரிக்க பலனடைந்து, வயது சென்றவளாயிருந்தும், பிள்ளை பெற்றாள்,
நல்லா பாருங்க. இந்த சாராளை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவளும் விசுவாசத்தினாலே தன் சரீரத்திலே பலனடைந்து இவள் பிள்ளை பெற்றாள் என்று சொல்லி இங்கே வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. இவளுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது ஒரு குழந்தை பிறகுன்னு சொல்லி, ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது உன் சந்ததி இப்படி இருக்குன்னு, அதை நம்பி அந்த வாக்கு தத்தத்தின்படி அவள் ஒரு குழந்தை பெற்றாள் என்று சொல்லி இந்த வசனம் சாட்சி சொல்லு. இந்த சாராள் விசுவாசத்தினாலே ஒரு அற்புதத்தை அடைந்து கொண்டாள். ஆனா நம்பிக்கை விஷயத்தில் எப்படிப்பட்டவ தெரியுமா? எடுத்து வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகத்துக்கு வாங்க. 15 கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார். முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
இந்த காரியங்கள் நடந்த பின்பு, கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு
தரிசனத்திலே உண்டாகி,
அவர்
ஆபிராமே
நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிராம்,
கர்த்தராகிய ஆண்டவரே,
அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாது இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான்.
பின்னும் ஆபிராம்,
தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்பப்பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து,
நீ வானத்தை அண்ணாந்து பார்,
நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார்.
போதும், நல்ல கவனிங்க. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் தரிசனமாகி அவனுக்கு ஒரு காரியம் சொல்றாரு, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் நான் உனக்கு இருக்கிறேன்பா, நான் உனக்கு பாதுகாப்பேன், உனக்கு கேடகத்தை போல நான் இருப்பேன். ஆனா இவன் கேட்கிறான், நீ எனக்கு கேடகமான என்ன பிரச்சனை? எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு நீ பர்சனலா என்ன தருவீர்? பாதுகாக்க கொடுப்பீரா? அது கரெக்ட் தான். எனக்கு பர்சனலா ஒரு குழந்தை இல்லையே, எனக்கு நீ என்ன தருவீர்னு கேட்கிறான். ஆண்டவர் கேட்கிற என்ன, அவன் சொல்ல, எனக்கு ஒரு பிள்ளை நீ தந்ததாகணும். என் வேலைக்காரனுக்கு பிறந்த பையனை கடைசியில நான் வளர்க்கிற நிலைமையில் இருந்திருக்கிறேன். அவன் சுதந்திரவாளியா மாற போறான். ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளை தாரும், எனக்கு நீ என்ன தரப்போறீர்? கர்த்தர் உடனே வாக்கு பண்றார், வா, வானத்து நட்சத்திரங்களை அண்ணாந்துப்பார். அந்த எண்ண முடியுமா? உன்னால எண்ண முடியாது. அதே போல உன் சந்ததியும் எண்ண முடியாததா இருக்கும். இப்போ தெளிவா கர்த்தர் ஆபிரகாமுக்கு இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டார். இந்த வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்படும் என்றால் அது சாராளுக்கும் சேர்த்து கொடுக்கப்பட்டதாக தான் அர்த்தம் இல்லையா? ஆபிரகாமுடைய மனைவி சாராள். இது ஆபிரகாமுக்கு கொடுத்தா என்ன, சாராளுக்கு கொடுத்தா என்ன? ஆபிரகாம் கண்டிப்பா இந்த காரியத்தை சாராளுக்கு சொல்லியிருப்பான். இப்ப பார்க்கும் பொழுது இது ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, இது சாராளுக்கும் சேர்த்து கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம். உன் பிள்ளை உனக்கு கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பா உனக்கு குழந்தை பிறக்கும், வானத்து நட்சத்திரங்களை போல சந்ததி பெருகும் எல்லாம் கர்த்தர் சொல்லிட்டார். இது 15 வந்துருச்சு. 16 திருப்புங்க. அடுத்த அதிகாரத்தில் என்ன நடக்குது பாருங்க. அடுத்த அதிகாரம் ஸ்டார்டிங்லயே படிக்க என்ன நடக்குது பாருங்க.
ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிராமை நோக்கி,
நான் பிள்ளை பெறாதபடிக்கு
கர்த்தரின் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். ஆபிராம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிராமுக்கு
மறுமனையாட்டியாக கொடுத்தாள். பாருங்க, 15 அதிகாரத்துல எவ்வளவு தெளிவாய் கர்த்தர் வாக்கு பண்ணார். 16 அதிகாரத்துல இதே சாராள் ஆபிரகாம தப்பு செய்ய வைக்கிறார். ஃபோர்ஸ் பண்ணி அது ஒரு எகிப்திய பெண்ணை கொண்டு வந்து அவனுக்கு மனைவியாகிட்டார். அப்ப இவ்வளவு தூரம் வாக்கு தத்தத்தை பெற்றவளுக்கு நம்பிக்கைன்னு ஒண்ணு இல்ல. கர்த்தர் சொன்னாரு, அவள் கர்ப்பவதி ஆகிறதற்கு பலன் அடைந்ததற்கு விசுவாசம் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் கண்டிப்பாய் ஒரு பிள்ளையை தருவார்னு ஒரு நம்பிக்கை அவளுக்கு இல்ல. அப்ப இவளுக்கு பார்த்தீர்கள் என்றால், வாக்கு தத்தம் அவளுக்கு பர்சனலா சொன்னாமே கொஞ்சம் நம்பிக்கை இருக்கும். ஆனால் பொதுவாக கர்த்தர் பிள்ளையை கொடுக்கிறவர் என்கிற ஒரு காரியம் அவளுக்கு நம்பிக்கை இல்ல. ஏன் இவள் கொண்டு போய் மறுமனையாட்டை கொடுக்கிறான், அந்த ஆகாருக்கு குழந்தை பிறக்கும் போதுதான் கொடுக்கிறான், அதே குழந்தைய தனக்கு பிறக்கும் அவளுக்கு நம்ப முடியல. பாத்தீங்களா, அப்போ இவளுக்கு நம்பிக்கை என்பது விஷயத்தில் அவளுக்கு ஃபெயிலியர். நான் சொல்ற தேவ பிள்ளைகள் எப்பவுமே சீராக கர்த்தரை நம்ப வேண்டும், நிலைவரமாய் கர்த்தரை நம்பணும். சொல்லி 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 தான் கர்த்தர் செய்வார் நீங்க இருக்கக்கூடாது. தானாக உங்களுக்கு தெரியும், என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை ஆசீர்வதிக்காம விட மாட்டார், என் ஆண்டவரின் தேவையை சந்திப்பார், சந்திக்க விட மாட்டார், என் ஆண்டவர் என்னை வழுவாதபடி பாதுகாப்பார். இதுக்கு நம்ம சொல்ல வேண்டியதில்லை, வழுவாதபடி பாதுகாக்கிறவர் இதான் இம்மாத வாக்கு தத்தம். நான் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, புரியுதா? அதெல்லாம் தேவையே கிடையாது, உங்களுக்கே தானே தெரியணும். வழுவாதபடி பாதுகாக்கிறவர் இருக்குது, கத்தர் வழுவாதபடி பாதுகாத்திருக்கனா பாதுகாப்பு இருக்கு. தனியா வந்து உங்களுக்கு வாக்கு தத்தம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, தேவையே கிடையாது. பைபிளை வாசிங்க, பாருங்க, ஆபிரகாமுக்கு செஞ்சாரா எனக்கு செய்வார், ஈசாக்கு செஞ்சாரா எனக்கு செய்வார், சாராளுக்கு செஞ்சாரா எனக்கு செய்வார், யாருக்கு செய்தாரா அது எனக்கும் நடக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதில் எனக்கு தனிப்பட்ட விதத்தில் வந்து என்னை பார்த்து கர்த்தர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கு பேர் தான் நம்பிக்கை. அப்ப இந்த நம்பிக்கையிலே ஒரு தேவ பிள்ளை சாங்க இருந்துட்டா அவன் தான் தேவ சமூகத்தில் பாக்கியவான். ஆமேன். அவங்க தான் பாக்கியவான். அந்த நம்பிக்கையில சாங்க இருக்கிற ஆளுக்கு பேர் தான் பாக்கியவான். கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்ப நம்பிக்கையில ஸ்ட்ராங்கா இருந்த ஒரு ஆளை பத்தி இப்ப ஒரு 3 காரியம், அவருடைய வாழ்க்கையை தேவர் எப்படி ஆசீர்வதித்தார் என்பதை ஒரு 3 காரியங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்வோம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18 அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 18 அதிகாரம் முதல் வசனம்.
இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசையாவின் 3ஆம் வருஷத்திலே
ஆகாஸ் என்னும் யூதாவுடைய
ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான்.
நல்லா பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற மனுஷன் எசேக்கியா. இந்த எசேக்கியா யூதாவிலே இவன் ராஜாவாக வந்தான். இந்த எசேக்கியாவை குறித்து 5ஆம் வசனம் சொல்லுகிற படி,
அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பேரிலே வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு முன்னும் இருந்த
யூதாவின் ராஜாக்களில் எல்லாம்
அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை.
ஒவ்வொரு காரியத்தில் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க. இந்த எசேக்கியா ராஜா எதுல ஸ்பெஷலிஸ்ட்னா, கர்த்தர் பேரில் வைக்கிற நம்பிக்கையில் அவர் ஸ்பெஷலிஸ்ட். அவனுக்கு முன்னும் ஒரு ராஜாவும் அப்படி இருந்தது கிடையாது, அவனுக்கு பின்னும் யாருமே அப்படி வந்தது கிடையாது. அந்த அளவுக்கு அவன் கர்த்தர் பேரில் நம்பிக்கை உள்ளவனா இருந்தான். கர்த்தர் பேரில் நம்பிக்கை உள்ளவனா இருந்த அந்த எசேக்கியாவை போல முன்னும் யாரும் இல்லை, பின்னும் யாரும் இல்லை. அவ்வளவு தூரம் தேவனாகிய கர்த்தரில் தன் நம்பிக்கையை வைத்து வாழ்ந்த ஒரு அருமையான ஒரு ராஜா எசேக்கியா. இந்த எசேக்கியாவுடைய வாழ்க்கையிலே பார்ப்பீர்கள் என்றால், அவன் கர்த்தர் பேரில் வைத்த நம்பிக்கையில் அவன் பெரிய பெரிய காரியங்களை சாதித்தான். மகிமையான ஆசீர்வாதங்களை சுதந்தரித்தான். அவன் வாழ்க்கை தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாய் அங்கீகரிக்கப்பட்டதாய் இருந்தது, ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருந்தது. இப்ப இந்த எசேக்கியாவுடைய வாழ்க்கையிலே இவன் என்னென்ன காரியங்களை அடைந்தான் என்பதை இப்ப நான் சொல்ல போறேன். கவனிச்சுங்க, விசுவாசம் என்று ஒன்று இருந்தால் அது உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மெட்டீரியல் பிளஸ்ஸிங் அல்லது ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க உதவி செய்யும். ஆனா இந்த நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது பாருங்க, இந்த நம்பிக்கை வந்து விசுவாசத்தை போல கிடையாது. இந்த நம்பிக்கையானது ஒரு ஓவரால் பிளஸ்ஸிங் நம்மளை சுதந்திரிக்க வைக்கும். ரொம்ப முக்கியமான நினைத்து இதை தியானிக்கும் பொழுது கர்த்தர் அதை கொடுக்கும் பொழுது எனக்கே இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ள முடிஞ்சது. நல்லா பாத்தீங்கன்னா விசுவாசம்னா பர்டிகுலரா ஒரு ஆசீர்வாதம் அடைக்கு கிடைக்கும். ஒரு குழந்தை வேணுமா, குழந்தை கிடைச்சது. ஒரு அற்புதம் நடக்கணுமா, ஒரு அற்புதம் நடந்துச்சு. ஒரு யுத்தத்தில் ஜெயிக்கணுமா, யுத்தத்தில் ஜெயம் கிடைச்சது. ஒரு ஆசீர்வாதம் வேணுமா, ஆசீர்வாதம் கிடைச்சது. இதுதான். ஆனால் கர்த்தர் பேரில் ஆழமான நம்பிக்கை வைக்கிறவங்களை நீங்க பார்த்தீர்கள் என்றால் அவங்க வாழ்க்கை ஓவரால் பிளஸ்ஸிங், ஸ்பிரிச்சுவல் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, உலக காரியத்தில் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார், காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். இப்படி ஏராளமான ஆசீர்வாதம், ஒன்னு ரெண்டு இல்லை, எல்லாமே அவங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டுடும். இப்ப எசேக்கியாவின் வாழ்க்கை நிறைய விஷயம் இருக்குது. நான் உங்களுக்கு மூன்று முக்கிய காரியங்களை மட்டும் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த எசேக்கியுடைய வாழ்க்கையில பாருங்க, அவன் நம்பிக்கையை வைத்தான் என்று சொல்லி அஞ்சாவது வசனம் சொல்லுது. அதற்கு ஏன் இந்த இடத்துல இப்படி ஒரு சாட்சி திடீர்னு வருது? முதல் வசனத்துல இவன் தான் எசேக்கியான்னு சொல்லி அவனை ராஜாவா காட்டுது. முதல் ரெண்டு வசனத்துல, அஞ்சாவது வசனத்துல அவன் அப்படி நம்பிக்கை வச்சான ஒரு சாட்சி வந்துருச்சு. ஏன் இந்த அஞ்சாவது வசனத்துல இப்படி திடீர்னு ஒரு சாட்சி வருது தெரியுமா? அதுக்கு ரீசன் நாலாவது வசனத்துல அவன் என்ன செஞ்சான்றது அதுக்கு ரீசன் வாசிக்கலாம்.
அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான்.
கர்த்தரின் பார்வைக்கு இந்த எசேக்கியா செம்மையானதை செய்தான்.
அவன் மேடைகளை அகற்றி, சிலைகளை தகர்த்து, விக்கிரக தோப்புகளை வெட்டி, மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாள் மட்டும், இஸ்ரவேல் புத்திரர்,
அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள்.
அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டார்.
ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம் இருக்குது பாருங்க. இந்த எசேக்கியா தான் ராஜாவாகும் பொழுது இவனுக்கு 25 வயது ராஜாவானான். ராஜாவான உடனே அவன் செய்த காரியம் தன் தகப்பனாகி தாவீது நடந்தது போல கர்த்தருடைய வழிகளில் அவன் உத்தமமாய் நடக்க ஆரம்பிச்சான். அப்படி அவன் உத்தமமாய் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது தேசத்தில் இருந்ததான பாகாலின் மேடைகள், மற்ற பலவிதமான மேடைகள், அங்கங்க மேடை கட்டி, அங்கங்க தூவம் போட்டு, அங்கங்க ஆளாளுக்கு பலி செலுத்திட்டு இருந்தாங்க, அவைகள் எல்லாவற்றையும் தகர்த்து போட்டான். சகலத்தையும் ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வந்தான். எருசலேமில் தான் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்பது அன்றைக்கு தேவனால் நியமிக்கப்பட்டது. அதனால் கண்டடத்தில் செலுத்துகிற பலிகள் எல்லாத்தையும் மாத்தினான். அந்த பலிபீடங்களை உடைச்சு போட்டான். உடைச்சு போட்டு எருசலேமில் வந்து கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும், கர்த்தர் நியமித்த ஸ்தானத்திலே வந்து தொழுது கொள்ள வேண்டும் என்று ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வந்தான். ஒழுங்குக்கு கொண்டு வந்த உடனே அந்த நாலாவது வசனம் ஒரு அருமையான காரியம் சொல்லுது. மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்பத்தையும் அவன் உடைத்து போட்டான்னு போட்டிருக்கு. எங்க என்னைக்கு நடந்தது, எங்க வந்துருக்குது பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அந்த ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்தாங்க. இது எங்கன்னா எண்ணாகமும் 21 அதிகாரத்தில் இது இருக்குது. எண்ணாகம் 21 அதிகாரத்தில் படிங்க, 4, 5, 6 ஆகிய வசனங்களுக்கு, நாலாவது வசனத்திலிருந்து வாசிங்கன்னா அது தெரியும். படிங்க.
கர்த்தர் இஸ்ரவேலின் அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும், ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி,
நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி
நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால்
இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். இப்படி ஒரு பயங்கர சம்பவம் நடக்குது. இப்ப என்ன செய்யறதுன்னு பாக்குறாங்க. ஏகப்பட்ட கொள்ளிவாய் சர்ப்பங்கள் புகுந்து ஜனங்களை ஏராளமாய் சாகடித்துக் கொண்டிருக்கிறது வனாந்திரத்தில். அப்போ கர்த்தரிடத்தில் கேட்கும் போது கர்த்தர் ஆலோசனை சொல்றார். 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான்.
இது பாருங்க எங்க நடந்துச்சு, வனாந்திரத்தில் இருக்கும் போது நடந்துச்சுன்னு சம்பவம். அதுக்கு பிறகு அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான், அது அந்த சம்பவத்துக்கு நான் கர்த்தர் வச்சார். இது எதுக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் ஒரு சாபமாவார் என்பதற்கு அடையாளமாக, அது சிலுவை மரணத்துக்கு அடையாளமாய் அது வெங்கல சர்பம் வைக்கப்பட்டது, சாபம் சர்பம் சபிக்கப்பட்டது. அதே போல இயேசு கிறிஸ்துவும் நமக்காக சாபமாவார் என்பதற்கு ஒப்பனை தான் சபிக்கப்பட்ட அந்த சர்பத்தை கர்த்தர் அடையாளமா வச்சார், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப அந்த சபிக்கப்பட்டதான சர்பம் அது இயேசு கிறிஸ்து சாபமாவதற்கு மாத்திரம் அடையாளம் வச்சு அந்த நேரத்தில் சர்பத்தால் கடிக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை கிடைச்சது. இது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சிலுவை மரணத்தின் மூலமாய் கிடைக்கிற விடுதலைக்கு ஒப்பாக செய்யப்பட்ட ஒரு சின்ன சம்பவம். அது அந்த நேரத்தில் முடிஞ்சு போச்சு, வாதை முடிஞ்சது. சர்பத்தை கடிக்கப்பட்டவங்க எல்லாம் அதை பார்த்தாங்க, பிழைச்சாங்க. ஆனா இந்த ஜனம் என்ன பண்ணிட்டாங்க, ஆஹா இது சர்பத்தை பார்த்தா பாம்பு கடிச்சாக்கு நமக்கு விடுதலை கிடைக்குது, இனி எப்பெல்லாம் பாம்பு கடிக்குது அப்பெல்லாம் இதை பார்த்துக்கலாம் சொல்லி வச்சுட்டாங்க. இங்கதான் விக்கிரக ஆராதனை ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சம்பவத்திற்கு தேவன் அதை வைக்க போய் இனி எப்ப பாம்பு கடிச்சாலும் பாம்பு கடிக்கு மருந்து மாதிரி ஆக்கிட்டாங்க. அது அப்ப பத்திரமா வச்சுட்டாங்க, மோசைட்டு சொல்லி மோசை பத்திரமா வச்சு தொலைச்சிடாத, எப்ப பாம்பு கடிச்சாலும் இதை கொண்டு வந்து காமிச்சிடு நாங்க சரியாயிடுவோம். இப்படி நாள் போக்கில் பாருங்க ஒரு விக்கிரக ஆராதனை உருவாயிடுச்சு. இது எந்த காலத்துல? மோசை நாட்கள்ல. கானான் தேசத்துக்குள்ள வந்தாங்க, அங்கே இது தொடருது. யோசுவாவி நாட்கள் இது தொடருது. எல்லாரும் பாருங்க, நியாயாதிபதிகளின் காலம் போது 31 நியாயாதிபதிகள் வராங்க, அவங்க காலத்தில் தொடருது. இந்த விக்கிரக ஆராதனை எத்தனை காலம், நூற்றுக்கணக்கான வருஷம் தொடர்ந்துட்டு போயிட்டே இருக்குது. சவுல் ராஜாவான அவனுக்கு தெரிய வேண்டாமா? அவங்க காலத்தில் தொடருது. சரி, அவன் தான் சரி ஒழுங்கு இல்லை. தாவீது வந்தான், நல்ல மனுஷன், ஒழுங்கான கர்த்தரை ஆராதனை செஞ்சுவேன், அவனுக்காவது தெரிய வேண்டாம். இப்படி ஒரு வெங்கல சர்மம் தேசத்துக்குள்ள இருக்குது, இது ஜனங்கள் அதை பார்த்து பார்த்து தூபம் காட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த தாவீதுக்கு தெரிய வேண்டாம், இவன் தேவபக்தி உள்ளவன் தானே, கர்த்தரை பின்பற்றினவன் தானே, இவ்வளவு சாட்சி வாங்கினவன். அவனுக்கு இந்த உணர்வு வரல. தாவீதுக்கு இதை அழிக்கணும், இந்த வெங்கல சர்பத்தை உடைக்கணும் அளவுக்கு இந்த எண்ணம் வரல. தாவீது நாட்களில் போது எத்தனை ராஜாக்கள் போயிட்டே இருக்கிறாங்க, எல்லாருடைய நாட்களின் தேசத்துக்குள்ள இந்த வெங்கல சர்மம் இருக்குது, ஜனங்கள் அதை தூபம் காட்டிட்டு இருக்கிறாங்க, அதை வணங்கிட்டு இருக்கிறாங்க, அதை ஒரு விக்கிரகமாக வைத்துக் கொண்டு தேசத்தில் விக்கிரகம் ஒரு டிராக்ல போயிட்டே தான் இருக்குது. எசேக்கியா ராஜா வர வரைக்கும் அது ஒரு விக்கிரகாராதர் என்ற அறிவு ஒருத்தனுக்குமே வரல. தாவீதுக்கும் வரல, சாலமோனுக்கும் வரல. சாலமோனுக்கு எவ்வளவு ஞானம் இருந்த என்ன பிரயோஜனம், இது அவனுக்கு புரியல. இப்படி பார்க்கும் பொழுது எல்லாரும் இந்த விஷயத்துல கோட்ட விட்டாங்க. எசேக்கியா ராஜாமான பிறகுதான் பார்த்தான் இது என்ன அநியாயமா இருக்கிறது, சர்பத்தை பார்த்து தூபம் காட்டிட்டு இருக்கிறாங்களே. இன்னைக்கு நடக்கிறது அன்னைக்கு நடந்துச்சு, இன்னைக்கு அதான் பண்றாங்க, சர்பத்துக்கு முன்னால தூபம் காட்டிட்டு இருக்கிறாங்க. இதுதான் அன்னைக்கு நடந்துச்சு. அப்போ இதே காரியத்தை அன்னைக்கு செஞ்சிருக்கிறாங்க, சர்பத்துக்கு முன்னால் தூபம் காட்டியிருக்கிறாங்க. எசேக்கியா தான் அதை உடைத்து இந்த விக்கிரக ஆராதனைக்கு, மோசை நாட்கள் ஆரம்பிச்ச இந்த விக்கிரக ஆராதனைக்கு இந்த எஸ்ஐக்கே தான் முடிவு கட்டினா. அப்ப இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, யார் கண்ணுக்கும் அகப்படாத ஒரு விக்கிரக ஆராதனை, தாவீது கண்ணுக்கு மறைக்கப்பட்ட விக்கிரக ஆராதனை, சாலமோனுக்கு மறைக்கப்பட்ட விக்கிரக ஆராதனை, அவனுக்கு பின்னால் வந்து எல்லா ராஜாக்களுக்கும் மறைக்கப்பட்டதான விக்கிரக ஆராதனை, இந்த எஸ்ஐக்கே கண்ணில் கரெக்டா மாட்டுச்சு. பிடிச்சா பிடிச்சு அதை உடைச்சு முதல்ல தூக்கி எறிங்கன்னா. அப்ப இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, இவன் கர்த்தர் பேரில் ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை? என் ஆண்டவராகிய கர்த்தர் பரிசுத்தர், விக்கிரக ஆராதனை அவர் அறவே வெறுக்கிறவர். சில நேரத்தில் இந்த சர்பத்தை குறித்து சிலருக்கு ஏன் தாவீது கண்ணெல்லாம் தப்பிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன்னா, ஒருவேளை இது அவன் விக்கிரக ஆராதனை நினைச்சிருந்தாலும் சில நேரத்தில் சொல்லியிருப்பாங்க, அவனுடைய தளபதி யோவாப் வந்து சொல்லியிருப்பாங்க, யாராவது சொல்லியிருப்பாங்க, ஒருவேளை ராஜா மந்திரிகள் கூட சொல்லியிருக்கலாம், ராஜா இதை அழிச்சிடாதீங்க, இது யா மோசை மூலமா செய்யப்பட்டது, இது அதனால இதை உடைக்க வேண்டாம், மோசை செஞ்சு வச்சார் இதை சொல்லியிருப்பாங்க. மோசைக்கு கர்த்தர் சொல்லிதான் மோசை செஞ்சார் இதை, அதனால இதை அடிக்க வேண்டாம். பொண்ணு கண்ணுக்குட்டி வேணாக்கா அது அவங்களே செஞ்சாங்க, ஆனா இந்த சர்பம் மோசை செஞ்சாரு, அதுவும் கர்த்தர் சொல்லி செஞ்சாரு, இதை அழிக்க வேண்டாம். அப்ப பாருங்க, அந்த டிராக் மாறி போறது கூட யாருக்குமே தெரியல, தாவீது காலத்துல கூட வந்திருக்கும், ஆனால் இப்படிப்பட்டதான சில எண்ணங்கள் யாராவது ஆலோசனை கொடுத்திருப்பாங்க, அதெல்லாம் அவனு விட்டு வச்சிருப்பான், தெரியாம இருந்திருக்கு, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சுதான் விட்டுட்டு வந்தாங்க. ஆனால் சுத்திகரிப்பில் கிளியர் கட்டாக செஞ்சது யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த எஸ்ஐக்கியா தான். வேற யாருமே அதை சரியா செய்ய வேண்டிய விதத்துல செய்யல, என்னமோ ஒரு ட்ராக்ல பண்ணாங்களே தவிர சரியாய் நிதானித்து இது என்னதான் மோசைதான் செஞ்சிருந்தாலும் இது கர்த்தர் சொல்லியே செஞ்சிருந்தாலும் இன்றைக்கு இது ஒரு விக்கிரக ஆராதனையா இருக்குது, இன்னைக்கு இது இருக்கக்கூடாது. அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு மனத்தெளிவு எசேக்கியாக்க மட்டும்தான் வந்துச்சு. காரணம் என்னன்னா, அவன் கர்த்தரை குறித்து அவனுக்கு நல்லா தெரியுது. என் ஆண்டவர் பரிசுத்தர், விக்கிரக ஆராதனை அவர் வெறுக்கிறவர். அது மோசை மூலமா வந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லி வந்திருந்தாலும் சரி, இன்னைக்கு அது தூபம் காட்டுகிறது தேவனுக்கு விரோதமான காரியம், அழிச்சிருங்க அது அப்படின்ட்டான், உடைச்சறீங்கன்ட்டான். அப்போ கர்த்தர் பேரில் ஆழ்ந்த ஒரு நம்பிக்கையுள்ள மனுஷன்தான் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறான், தன்னை சுத்தப்படுத்துகிறான். இப்ப பாருங்க, கர்த்தர் வருகிறார், சீக்கிரம் வரப்போறார் அப்படின்னு சொல்றோம். எத்தனை பேர் அதை குறித்து ஒரு உணர்வு அடைகிறாங்க, எத்தனை பேர் அதை குறித்து உணர்வடைகிறாங்க? அப்போ பல நேரத்தில் அதை குறித்து பேசினாலும் நிறைய பேருக்கு உணர்வு வர்றதில்லை. இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு உங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்றோம், பிரசங்கிக்கிறோம். எத்தனை பேர் அதை சீரியஸ் எடுத்துக்கிறோம்? அற்புதம் தானே, ஒரு ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கும் போது இதுக்கு பரிசுத்தம் பண்ணி தான் அற்புதம் வாங்கணுமா? எத்தனை பேருக்கு இது நம்பிக்கை இருக்குது? நம்பிக்கை இருக்கிறது கிடையாது. அப்போ கர்த்தர் பேரில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்றால் அந்த மனுஷன்தான் தன் வாழ்க்கையை பரிசுத்தம் செய்கிற மனுஷனா இருப்பான். ஆமேன். கர்த்தர் வருகிறார், தம்முடையவர்களை தமக்காய் வாழ்ந்தவர்களை பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்வார் சொல்லப்படுது, வாசிக்கிறோம். அதில் நம்பிக்கை இருந்தால்தான் அவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்வான், இல்லைன்னா சுத்திகரிக்க மாட்டான். வேதம் அப்படிதான் சொல்றது. வாசிங்க 1 யோவான் 3:2-3 படிங்க. 1 யோவான் 3:2-3.
பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது, அவர் இருக்கிற வண்ணமாகவே, நாம் அவரை தரிசிப்பதினால், அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும், அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல, தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளும்,
எவ்வளவு தெளிவா யோவான் சொல்றார் பாருங்க. இப்ப நம்ம இப்படி இருக்கிறோம், கர்த்தர் வரப்போகிறார், அவர் வரும்பொழுது எப்படி இருப்போம்? அவருக்கு ஒப்பா இருப்போம். அப்ப இந்த காரியம் சொல்லப்படுகிறது, கர்த்தர் பரிசுத்தர், அவர் வரப்போகிறார், பரிசுத்தம் உள்ளவர்களை தன்னுடைய ராஜ்யத்தில் எடுத்துக் கொள்ளப் போகிறார், அவர் வரும்பொழுது நாமும் அவரை போல காணப்பட வேண்டும். தெரியும் இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். இந்த விஷயம் இப்ப சொல்ற இந்த சப்ஜெக்ட் எல்லாருக்குமே தெரியும், தெரியாதது கிடையாது. எத்தனை பேர் இதுல முழுச நம்பிக்கை வைத்து தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறோம்? நம்பிக்கை, இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவன் எவனோ அவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். இன்னைக்கு நம்ம விசுவாசிக்கிறோம், எதுக்கு? ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு, ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு. ஆனால் நம்பிக்கை வைக்கிறது இல்லை, எதுக்கு? சுத்திகரிக்கிறதுக்கு. அப்போ கர்த்தர் மேல் நமக்கு நம்பிக்கை இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்பட்டு அவர் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அது நம்மை தகுதிப்படுத்துகிறது. அதான் முக்கியம். அப்ப நம்ம வாழ்க்கையிலே கர்த்தரை நம்புங்கள். எப்படி? அவர் பரிசுத்தர் என்று நம்புங்கள். ஆசீர்வாதத்துக்காக விசுவாசிக்கிறது பெருசு கிடையாது. அவர் பரிசுத்தர் என்று நம்புங்கள், அவர் வரப்போகிறார்னு நம்புங்கள், அவர் வரும்பொழுது நானும் அவரை போல இருக்க வேண்டும் நம்புங்க, அப்பதான் நான் பரலோகத்துக்கு போய் சேர முடியும் நம்புங்க. அது அந்த நம்பிக்கை ஆழமா இருந்தாதான் நம்மளும் அவர் மாதிரி மாறதுக்கு முயற்சி நம்ம எடுக்க முடியும். அது ரொம்ப முக்கியம். அப்போ ஃபர்ஸ்ட் இவன் வாழ்க்கையில் நடந்தது என்ன? பரிசுத்தம் சுத்திகரித்தான், தேசத்தையே சுத்திகரிச்சிட்டான். ஏன்? கர்த்தர் பேரில் வைத்த நம்பிக்கையும். இரண்டாவது, கர்த்தர் பேரில் வைக்கிற நம்பிக்கை அவனுக்கு என்னென்ன காரியம் நடக்குது பாருங்க. 18 2 ராஜாக்கள் 18 இப்ப 5 வசனத்தை வாசிச்சோம். இனி 6-7 வாசிக்கலாம்.
அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல்,
அவரை சார்ந்திருந்து
கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அவன் பெலிஸ்தரை காசா மட்டும் அதன் எல்லைகள் பரியந்தமும் காவலாளர் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான நகரங்கள் பரியந்தமும் முறியடித்தான்.
நல்ல கவனிங்க. இப்ப இந்த நாட்கள்ல பார்க்கும் பொழுது இந்த யூதா அசிரிய ராஜாவுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. ஆனால் இந்த அசிரியரை இவன் என்ன செஞ்சானா, அவனுடைய ஆளுகை எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டானா. அடுத்தது பார்க்கும் பொழுது அடுத்த வருகிறதான எல்லா சத்துருக்களையும் முறியடித்துக் கொண்டே போகிறான். இல்ல என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் பேரில் இவனுக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருந்ததுனாலே இவன் கர்த்தரை விட்டு பின்வாங்கல. இதுக்கு ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவன் கர்த்தர் பேரில் ஆழமான நம்பிக்கை இருந்ததுனால இவன் கர்த்தரை விட்டு பின்வாங்கல, கர்த்தரோடு கூட இருந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நல்லா கவனிக்கணும், கர்த்தர் பேரில் யாருக்கு சரியான தெளிந்த நம்பிக்கை இருக்கிறதோ அவன் பின்வாங்கி போகவே மாட்டான். புரியுதா? பின்வாங்கியே போக மாட்டான். இன்னைக்கு நிறைய பேர் திடீர்னு வராங்க, திடீர்னு இருக்கிறாங்க, திடீர்னு காணாமல் போயிடுறாங்க. ஏன் தெரியுமா? கர்த்தர் பேர நம்பிக்கை இல்லை. அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்குமான்னு தான் வராங்க. கர்த்தர் பேர நம்பிக்கையா ஒருத்தர் வந்தாங்கன்னா ஆசீர்வாதம் வருதோ இல்லையோ தொடர்ந்து நினைச்சிருந்துட்டே இருப்பான். அவன் நினைச்சது நடந்தாலும் சரி, நினைச்சது நடக்காம போனாலும் சரி, அவன் தொடர்ந்து கர்த்தருக்குள்ள வாழ்ந்துட்டே இருப்பான். அதான் அவனுடைய காரியம். ஆனால் இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை நம்பி வருகிறவர்கள், எதிர்பார்த்து வருகிறவர்கள், அதுக்கு விசுவாசி வர்றவங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்காம வர்றவங்க பின்வாங்கி போயிடுவாங்க. அப்ப இவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சதுல என்ன நடந்துச்சு? இவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சு கர்த்தரை விட்டு விலகல. அதனால கர்த்தரும் இவனை விட்டு விலகல, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ரெண்டு நாளாகும் 15:2 சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், நீங்கள் அவரை விட்டீர்கள் என்றால் அவர் உங்களை விட்டு விடுவார். அப்போ கர்த்தரோடு நம்ம இருக்கும் பொழுதுதான் அவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு எங்கும் வெற்றி 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 தான். அலையிலோயா, ஐயோ சத்துருக்கள் எல்லாத்தையும் லைன் அடிச்சுட்டே வரான். அசிரியர் அவனுக்கு முன்னால வந்தாங்க, அவங்கள அடிச்சான். அதுக்கு பிறகு வரவங்க எல்லாத்தையும் அடிச்சு தள்ளிட்டே வந்தான். நல்லா கவனிங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் மாத்திரமே தொடர் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். ஆமேன். கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் நீங்கள் ஜீவித்தால் மட்டுமே தொடர் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தரோடு தொடர்ந்து நீங்கள் ஐக்கியப்பட்டால் மாத்திரமே தொடர்ந்து கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்பார். யோவான் 15:7 இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்ப நம்ம தொடர்ந்து கர்த்தரோடு இருந்தால் மாத்திரம்தான் ஜெபத்தை கேட்கிறார், தொடர் வெற்றிகளை கொடுக்கிறார். இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அதுக்கும் பைபிள் ஆதாரம் இருக்கு பாருங்க. 8 வரைக்கும் படிச்சுட்டு இல்ல, 9 குழம்பிடாதீங்க. அந்த இடத்துல இஸ்ரவேல் ராஜா, அதாவது இஸ்ரேல் தேசம் ரெண்டு பங்காய் பிரிக்கப்பட்டது. ஹிஸ்டரி கொஞ்சம் புரிச்சுக்கோங்க, ரெண்டு பங்காய் பிரிக்கப்பட்டது. அதிலே யூதா பென்யமின் என்கிற ரெண்டு கோத்திரங்கள் இந்த யூதாவின் வசத்தில் இருந்துச்சு, மீதி 10 கோத்திரங்கள் இஸ்ரவேலாக சமஸ்த இஸ்ரேலாக இருந்துச்சு. மொத்தம் 12 கோத்திரங்கள். அதிலே சாலமோனுடைய நாட்கள் வரைக்கும் 3 ராஜாக்கள், யாரு? சவுல், தாவீது, சாலமோன். இந்த 3 பேரும் முழு இஸ்ரவேலாகிய 12 கோத்திரங்களை அரசாட்சி செஞ்சாங்க. இதுல சாலமோனுடைய நாட்களுக்கு பிறகு தேசம் ரெண்டாய் பிரிந்தது. ரெண்டாய் பிரிந்ததுன்னு பார்க்கும்போது சாலமோனுடைய குமாரனுக்கு 2 கோத்திரங்கள் இருந்துச்சு, மீதி 10 கோத்திரங்கள் அவனுடைய வேலைக்காரனுடைய வம்சத்துல போயிடுச்சு. ஆகையில இஸ்ரவேல் பார்க்கும்போது 2 பங்கா பிரிஞ்சிருச்சு. இப்போ இந்த யூதா, இது கர்த்தரை சின்சியரா பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த 2 கோத்திரம் யூதாவும் பென்யமீன் கர்த்தரை சின்சியரா பின்பற்றாங்க. ஆனால் மற்ற 10 கோத்திரங்கள் பார்ப்பீர்கள் என்றால் பல ராஜாக்கள் ஃபெயிலியர்ஸ் தான், ஏதோ 1-2 தவிர மீது எல்லாருமே ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த இஸ்ரவேல் சரித்திரத்துல வரும்பொழுது ரெண்டையும் பேரலா சொல்லிட்டே வருவாங்க. இப்ப இந்த முதல் 7-8 வசனங்கள்ல பார்க்கும் பொழுது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவை பத்தி இருக்குது. 9 வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஓசேயாவை பற்றி இருக்குது. அதை வாசிங்க.
இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசேயாவின் 7 வருஷத்திற்கு சரியான எசேக்கியா ராஜாவின் 4 வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சல்மனாசார் சமாரியாவுக்கு விரோதமாய் வந்து அதை முற்றுகை போட்டான்.
சமாரியா என்பது இஸ்ரவேலை குறிக்கிறது. அதற்கு விரோதமாய் வந்து முற்றுகை போட்டான். புரிதல் அதோட படிப்போம்.
மூன்று வருஷம் சென்ற பின்பு அவர்கள் அதை பிடித்தார்கள். எசேக்கியாவின் ஆறாம் வருஷத்திலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஓசையாவின் ஒன்பதாம் வருஷத்திலும் சமாரியா பிடிபட்டது. அசீரிய ராஜா இஸ்ரவேலை அசீரியாவுக்கு சிறைப்பிடித்துக் கொண்டு போய் கோசான் நதியோரமான ஆலாகிலும் ஆப்போரிலும் மேதியரின் பட்டணங்களிலும் குடியேற்றினான். அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல்
இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல்
அவருடைய உடன்படிக்கையையும் கர்த்தரின் தாசனாகிய மோசே கற்பித்த யாவற்றையும் மீறி அதற்கு செவி கொடாமல் அதன்படி செய்யாமலும் போனார்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் பதினாலாம் வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சனகரிப் யூதாவில் இருக்கிற
போதும். இங்கே பார்க்கும் பொழுது இந்த இஸ்ரவேல் ராஜா கர்த்தருடைய வழிகளில் நடக்கவே இல்லை, அதனாலே அசீரியர்கள் வந்து அவங்களை பிடிச்சாங்க. ஆனால் இந்த எசேக்கியா கர்த்தருடைய வழியில் நடந்தபடியால் இவனை யாருமே ஒன்னும் தொட முடியல. நல்ல கவனிங்க, கர்த்தருடைய வழிகளில் அவரை நம்பி நடக்கிறவர்கள் மட்டுமே தொடர் வெற்றிகளை பார்ப்பார்கள். ஆமேன். தொடர்ந்து வெற்றி. அடுத்தது ஒண்ணு நான் சொல்லி உங்களுக்கு முடிக்கிறேன். மூணாவது காரியம், ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரத்தில் இப்ப பதிமூணாவது வசனத்தை மறுபடி படி.
யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் பதினாலாம் வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சனகரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்தான்.
போதும். இப்போ அடுத்தது என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா, அவன் இஸ்ரவேல்ல பத்து கோத்திரத்தை பிடிச்சிட்டான். யாரு? அசீரிய ராஜா சனகரிப் பத்து கோத்திரத்தை பிடித்து விட்டு இப்ப வந்து யூதாவு மேல கை வைக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா இதுவரைக்கும் கர்த்தர் யூதாக்கு ஜெயம் கொடுத்துட்டே வந்தாரு, இப்ப யூதாவின் மேலையும் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். பிடிக்க ஆரம்பிச்சோன்னு இவனும் தேவ பக்தி உள்ள மனுஷன், யார் இந்த எசேக்கியா, இப்ப இவன் மேலையும் அவன் வந்து பிடிக்கிறதுக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். பிடிக்க ஆரம்பிச்ச உடனே இவன் என்ன செய்யறது, ஆரம்பத்தில் இந்த எசேக்கியா தடுமாற என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா அவன் பெரிய ஒரு வல்லரசாக இருக்கிறான் இந்த அசிரிய ராஜா சனகரிப். அப்படி வந்து அவன் பிடிக்க ஆரம்பிச்சவன் என்ன செய்யறதுன்னு தடுமாறான். அதுக்கு பிறகுதான் பாருங்க இவன் செய்கிறான் பாருங்க, அதுக்கு பிறகு அவனுக்கு எவ்வளவு நிந்தனைகள் வருது பாருங்க. பதினேழாவது வசனத்துல வாசிக்கலாம்.
ஆகிலும் அசீரிய ராஜா லாகீசிலிருந்து தர்தானையும் ரப்சாரியமையும் ரப்சா குயப்பையும் பெரிய சேனையோடு எருசலேமுக்கு எசேக்கிய ராஜாவின் இடத்தில் அனுப்பினார்.
அவன் தன்னுடைய தளபதியை அனுப்புகிறான். அப்புறம்
அவர்கள் எருசலேமுக்கு வந்து வண்ணார் துறையின் வழியில் உள்ள மேல்குளத்துக்கு சாலக தண்டையிலே நின்று ராஜாவை அழைப்பித்தார்கள். அப்பொழுது இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் அரமனை விசாரிப்பு காரணம் செப்னா என்னும் சம்பிரதையும்
வாசிப்போம்.
ரப்சாக்கே அவர்களை நோக்கி,
ரப்சாக்கே என்றதான் தளபதி, அவர்களை நோக்கி
அசீரிய ராஜாவாகிய
மகாராஜாவானவர் உரைக்கிறதும்
நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன?
நல்ல கவனிங்க, ஃபர்ஸ்ட் இவன் கேட்கிற கேள்வி பாருங்க, விரோதி இவனை பார்த்து கேட்கிறான், நீ நம்பி இருக்கிற உன் நம்பிக்கை என்ன? இவனுடைய நம்பிக்கை யார் மேல இருக்குது? கர்த்தர் பேரில் இருக்குது. அவன் கேட்கிறான், விரோதி கேட்கிறான், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? தொடர்ந்து படிங்க.
யுத்தத்திற்கு மந்திர ஆலோசனையும் வல்லமையும் உண்டு என்று நீ சொல்லுகிறாயே.
ஜபத்தை சொல்றான், மந்திர ஆலோசனைங்கிறான். நீங்க ஜபம் பண்றீங்க, அதெல்லாம் பண்றீங்களே, இந்த மந்திர ஆலோசனை எல்லாம் உனக்கு உண்டுன்னு சொல்லி நம்புறையே அப்படிங்கிறான். அப்புறம்
அது வாய்ப்பேச்சை அன்றி வேறல்ல,
பாருங்க விரோதி எப்படி தூசிக்கிறா, நீ ஜபம் பண்ற அதெல்லாம் மந்திரங்கிற, இந்த மந்திரம் எல்லாம் நடக்காது, அதெல்லாம் வெறும் வாய்ப்பேச்சு தான்ப்பா, ஒண்ணு நடக்காதுப்பா. அவன் நம்முடைய ஜபத்தை தூஷிக்கிறான். அந்த ராப்சாக்கு என்றவன் ஒரு தளபதி, அவன் சொல்றான். அப்புறம்
நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? இதோ நெறிந்த நாணல் கோலாகிய இந்த எகிப்தை நம்புகிறாய், அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டு உருவிப்போம். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் இப்படியே இருப்பான்.
அடுத்தது சொல்றான் பாருங்க,
நீங்கள் என்னிடத்தில் எங்கள் தேவனாய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்வீர்கள்.
அடுத்தது சொல்ற, நீங்கள் என்னிடத்தில் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்வீர்களாகில்
அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் அல்லவோ எசேக்கியா அகற்றி யூதாவையும் எருசலேமையும் நோக்கி எருசலேமில் இருக்கிற இந்த பலிபீடத்தின் முன் பணியுங்கள் என்றானே.
போதும். இவன் பாருங்க எப்படி வசனத்தை காதித்த புரட்டுறான் பாருங்க. இந்த எசேக்கியா மேடைகளை தகர்த்தது எல்லாமே கண்ட இடத்துல பலி செலுத்தக்கூடாதுன்னு தகர்த்தான். ஆனா இப்போ இவன் இந்த விரோதி சொல்றான், கர்த்தர் பேர் நம்பிக்கையா இருக்குன்னு சொல்ல போறியா? சொல்லாத. ஏன்னா இந்த எசேக்கியா கர்த்தருடைய மேடைகளை தகர்த்தான்றான். ஏன் தகர்த்தான்? இவன் கண்ட இடத்துல இருக்கக்கூடாதுன்னு தகர்த்தான். ஆனால் இவன் தான் கர்த்தருடைய வழிகளில் நடந்தான். இப்போ இவன் சொல்றான், நீ கர்த்தர் பேர் நம்பிக்கையா இருக்கிறன்னு சொல்றியா? அந்த நம்பிக்கை ஒன்று நடக்காது, அதனால ஒண்ணுமே நடக்காது. இப்ப பாருங்க, இதுக்கு பிறகுதான் காரியங்களை கர்த்தர் செய்ய 30-32 வசனங்களை வாசிக்க, திருப்பி அவன் என்னென்ன தூஷிக்கிறான் பாருங்க.
கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார், இந்த நகரம் அசீரிய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கூடாதிருங்கள் என்று ராஜா சொல்லி
எதிராளி சொல்றான். கர்த்தர் வந்து நம்மை தப்புவிப்பான்னு சொல்லி இந்த எசேக்கியா நம்ப பண்ணுவான், அவனுக்கு பிரசங்கம் பண்ணுவான். அதுக்கு எல்லாத்துக்கும் நீ செய்யாதீங்க, ஜனங்களே நீங்க இடம் கொடுக்காதீங்க, கர்த்தரை நம்புறதுக்கு அவன் சொல்லுவான், அதெல்லாம் நம்பாதீங்க. அடுத்தது
எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். அசீரிய ராஜா சொல்லுகிறதாவது, நீங்கள் என்னோட ராசியாகி காணிக்கையோட என்னிடத்தில் வாருங்கள். நான் வந்து உங்களை உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தானியமும் திராட்சரச தோட்டமும் உள்ள தேசமும், அப்பமும் திராட்சரசமும் உள்ள தேசமும், ஒளிவ எண்ணெயும் தேனும் உள்ள தேசமும் ஆகிய தீமைக்கு அழைத்துக் கொண்டு போகும் அளவும், அவனவன் தன் தன் திராட்சை செடியின் கனியையும் தன் தன் அத்தி மரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தன் தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள். இவ்விதமாய் நீங்கள் சாகாமல் பிழைப்பீர்கள்.
நல்லா இருக்கு.
கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று
உங்களை
போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவி கொடாதிருங்கள்.
எவ்வளவு தூரம் பாருங்க, அந்நிய தேசத்துல வந்து இந்த ஜனங்களுக்கு அவன் போதனை பண்ணிட்டு இருக்கிறான். அந்த ரப்சாக் என்று வந்து தூஷிக்கிறான், எசேக்கியாவை தூஷிக்கிறான், அவன் கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கையை தூஷிக்கிறான். தூஷித்து விட்டு சொல்றான், ஜனங்களே இந்த எசேக்கியா பேச்சுக்கு கேட்காதீங்க, கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள். நீங்க போதனை பண்ணிட்டே இருப்பான், ஆனால் ஒண்ணு நடக்காது, நாங்க தான் எல்லாத்தையும் செய்ய முடியும் என்று சொல்லி கர்த்தரை நம்புகிறதற்கு விரோதமாக பேசுறாங்க. இது என்ன தெரியுது கேட்டீங்கன்னா, ஒரு அந்நிய தேசத்திலிருந்து வந்ததான ஒரு படை தளபதி எசேக்கியாவை பத்தி திரும்ப 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 என்ன சொல்றான் பாருங்க, கர்த்தரை நம்ப சொல்லுவான், கர்த்தரை நம்புறது வேஸ்ட். அப்போ அவனுக்கே தெரியுது, எசேக்கியா கர்த்தர் பேரில் அவ்வளவு தூரம் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன், புரியுதா? அப்போ அந்நிய தேசத்தில் இருக்கிறவங்களுக்கே தெரியுது, இவனுக்கு கர்த்தர் பேரில் அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. இப்படி தொடர்ந்து நிந்திச்சுக்கிட்டே வர்றாங்க. நிந்திச்சுட்டே வந்து கடைசியில ஒரு லெட்டர் ஒன்று கொடுக்குறாங்க. என்ன லெட்டர்னு கேட்டீங்கன்னா, இந்த தேசத்தில் நாங்கள் என்னென்ன விதத்தில் அவனை நிந்திக்க போறதுக்கு ஒரு லெட்டரை கொண்டு கொடுக்கிறாங்க. 19:14 வசனத்தை வாசிக்கலாம்.
எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையில் இருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர், நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர்.
19 வாசிக்கலாம்.
இப்போதும் எங்கள் தேவனாய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான்.
இப்ப இவ்வளவு தூரம் நிந்தித்து ஒரு நிருபம் அனுப்புறான், யாரும் எசேக்கியாவை நம்பாதீங்க, நாங்க தான் பிடிக்க போறோம். எசேக்கியாவுக்கு அந்த லெட்டர் வந்தோடனே அவர் ஒண்ணுமே செய்யல, நேர அந்த நிருபத்தை தூக்கி கொண்டு தேவாலயத்துக்கு ஓடுறான். இவர் நம்பிக்கை பாருங்க, தேவாலயத்துக்கு போய் இந்த லெட்டர் தூக்கி தேவ சமூகத்தில் உயர்த்தி பிடிக்கிற, ஆண்டவரே இப்படி என் சத்ரு எனக்கு விரோதமாய் வந்து இப்படி லெட்டர் அனுப்பி எங்களை நிந்திக்கிறான், நீர் பார்த்துக்கொள்ள, நீர் தான் வானத்தையும் பூமி உண்டாக்கினீர் என்று சொல்லி கர்த்தருக்கு நேராக அந்த கடிதத்தை தூக்கி உயர்த்தி பிடித்து கர்த்தரை மட்டும் தன்னுடைய நம்பிக்கையை வைத்தான். இது எதை குறிக்கிறது என்றால், எசேக்கியா வாழ்க்கையிலே முதலாவது அவன் வைத்த நம்பிக்கையில தன்னை பரிசுத்தம் பண்ணினான். அவன் வைத்த நம்பிக்கையில தொடர் வெற்றிகள் நடந்துச்சு, ஆனாலும் ஒரு இக்கட்டு காலம் என்று அவனுக்கும் வந்துச்சு. நல்ல கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம கர்த்தர் பேர் நம்பிக்கை வச்சு நடக்கும் பொழுதும் யாரா இருந்தாலும் திடீர் என்று சில இக்கட்டான காலம் நமக்கு வரத்தான் செய்யும். இக்கட்டான காலம் வராம இருக்கவே இருக்காது. திடீர் என்று சில இக்கட்டான காலங்கள், திடீர் என்று சில நெருக்கடிகள், திடீர் என்று சில போராட்டங்கள் தேவ பிள்ளைகளுக்கு சம்பவிக்கும். அப்போ அந்த நிலைமையில சொல்லுகிறேன், கர்த்தர் பேரில் வைக்கிற நம்பிக்கை நமக்கு தளர்ந்து போகக்கூடாது. விசுவாசம் தளர்ந்து போயிருக்கும், ஆனா இவன் அந்த நம்பிக்கை கர்த்தர் மேல வச்சிருக்கிறதால அந்த கடிதத்தை தூக்கி தேவ சமூகத்தில் உயர்த்தி பிடிக்கிறான். நடந்தது என்ன தெரியுமா, யாருக்குமே செய்யாத ஒரு காரியத்தை கர்த்தர் அவனுக்கு செய்யறார். 35 வசனத்தை வாசிங்க.
அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால்,
கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு
அசீரியருடைய பாளையத்தில்
185,000 பேரை சங்கரித்தான். போதும். அவன் ஜபம் பண்ணி முடிச்ச உடனே கர்த்தர் ஒரு தேவதூதன் அனுப்புறார். அந்த தேவதூதன் அசிரியருடைய பாளையத்துக்குள்ள வராங்க. லட்ச லட்சம் அவங்க குமிஞ்சிருக்கிறாங்க. வந்து இறங்கி ஒரே ஒரு தேவதூதன் 185,000 பேரை ஒரே நைட்ல க்ளோஸ் பண்ணிட்டான். எந்த யுத்தமும் பண்ணல, எந்த முயற்சியும் பண்ணல, யாரையும் அவன் கான்டாக்ட் பண்ணல. அவர் செய்ததெல்லாம் கர்த்தரிடத்தில் கொண்டு போய் அந்த பிரச்சனை வச்சான். நம்பிக்கையோடு தன்னுடைய காரியத்தை வைத்தான். அவனுக்கு எந்த வாக்கு தத்தமும் கர்த்தர் கொடுக்கல. கர்த்தர் பேரில் வைக்கிற நம்பிக்கையோடு ஆண்டவரே இதை பார்த்துக்கொள்ளும். கர்த்தர் அவனுக்காக யுத்தம் பண்ணினார். நேரடியாய் ஒரு தேவதூதனை அனுப்பி தேவனாகிய கர்த்தர் யுத்தம் பண்ணின சம்பவம் இதை தவிர வேதத்தில் வேற எங்கேயுமே கிடையாது. ஹல்லேலூயா. நேரடியாய் கர்த்தர் யுத்தம் பண்ணார். இப்ப யோசபாத்தருடைய காரியத்திலெல்லாம் பார்க்கும்போது மனுஷர்கள் வெட்டி கொள்ளும்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினார். இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் ஒரு தேவ தூதன் இறங்கி வந்து யுத்தம் பண்ணி எல்லாரும் க்ளோஸ் பண்ண சம்பவம் இந்த இடத்துல மட்டும்தான் நடந்துச்சு. அப்ப காரணம் என்னன்னா, எசேக்கியா கர்த்தர் பேரில் அவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தான். அதுக்காக வேற ஒண்ணுமே செய்யல. அப்படி ஒரு பிரச்சனை வந்தது, போராட்டம் வந்துச்சு, நிந்தனை வந்துச்சு, அவமானம் வந்துச்சு, தூஷிக்கிறாங்க, இவனுடைய நம்பிக்கையை குறித்து தூஷிக்கப்படுகிறது. ஒன்னும் செய்யல. கர்த்தர் பேரில் அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தினான். ஆண்டவரே பார்த்துக்கொள்ளும். நான் சொல்றவங்க வாழ்க்கையிலே சில நெருக்கடி கொடுக்கலாம், விரோதமாய் வரலாம், பிரச்சனை பண்ணலாம், நிந்திக்கலாம், அவமானப்படுத்தலாம், கேவலப்படுத்தலாம், தூஷிக்கலாம், இக்கட்டுகள் வரலாம், நெருக்கடிகள் வரலாம், என்ன செய்யறதுன்னே தெரியாமல் ஒரு சூழ்நிலை திடீரென்று உங்களுக்கு வரலாம். கர்த்தர் பேர நம்பிக்கையோடு ஆண்டவரை இதை பார்த்துக்கொள்ளும்னு சொல்லுங்க. ஆமேன். ஆண்டவரை இதை பார்த்துக்கொள்ளும். அதான் நம்பிக்கை. நீர் பார்த்துக்கொள்ளும், நீர் பார்த்துக்கொள்ளும். கர்த்தர் பேர் நம்பிக்கை வச்சீங்கன்னா ஒரே நிமிஷம் ஒரு ராத்திரி வேளையிலே கர்த்தரதை சால்வ் பண்ணி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சிங்கிள் நைட்ல கர்த்தரதை சால்வ் பண்ணி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்ப இவன் பெருசா போராடல, யுத்தத்தை அணிவகுக்கல, கூட்டத்தை சேர்க்கல, என்ன செய்யறது செய்யல. அவன் தேவாலயத்துக்கு போய் தன்னுடைய நம்பிக்கை கர்த்தருக்கு காமிச்சான். ஒரே நைட்ல கர்த்தர் சால்வ் பண்ணி கொடுத்துட்டார். அந்த ராஜா எல்லா வீரர்களும் செத்த உடனே அவன் போறான். 37வது வசனம் சொல்லுகிறது, தன்னுடைய தேசத்துக்கு போய் தன்னுடைய விக்கிரக கோயிலுக்குள்ள போறான். வாசிங்க 37வது வசனம் படிக்கலாம்.
அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது
அவன் அங்க போய் தன்னுடைய தேசத்துக்கு போறான். தலை தொகை போட்டுட்டு போறான். எல்லாம் போயிடுச்சு. அங்க போயிட்டு தன் தேசத்துல தன் கோயிலுக்கு முன்னால போய் பணிந்து கொள்ளும் போது
அவன் குமாரராகிய
அத்ரமலேக்கும்
சரேத்சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு
அவனுடைய பசங்களே வந்து அவனை வெட்டி போட்டாங்க. ஒரே ராத்திரி வேளையில கர்த்தர் அவனுடைய 185,000 பேரை கர்த்தர் கொல்ல வைத்தார். அவன் துக்கத்தோடு தன்னுடைய தேசத்துக்கு போய் தன்னுடைய கோயில போய் பணியிறான். பணியும் போது அவனுடைய பிள்ளைகளை வந்து அவனை வெட்டி போட்டான். அந்த சனகரிப்புடைய வாழ்க்கை அந்த ராத்திரி வேளையில க்ளோஸ் ஆயிடுச்சு. காரணம் என்ன? எசேக்கியா செஞ்சதுல ஒரே ஒரு காரியம், கர்த்தர் பேரில் வைத்த நம்பிக்கையோடு ஆண்டவரே பார்த்து கொள்ளும் என்று அந்த கடிதத்தை உயர்த்தி பிடித்தான். அவ்வளவுதான் செஞ்சான். கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துட்டான். இன்னைக்கு சொல்றேன், தேவ பிள்ளைகள் கர்த்தர் பேரில் முழுக்க 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 நம்பிக்கையாயிருங்க. சின்ன விஷயமானாலும், பெரிய இக்கட்டான சூழ்நிலைகள் நெருக்கடி வந்தாலும் சொல்றேன், உங்கள் நம்பிக்கை கர்த்தர் பேரில் மட்டுமே இருக்கட்டும். மனுஷர் பேர்ல வைக்க வேண்டாம். கர்த்தர் பேர்ல முழு நம்பிக்கை வைக்க கர்த்தர் ஒரு ஓவர் நைட்ல கர்த்தர் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி கொடுப்பார். ஆமென். டோட்டலா கர்த்தரால் சால்வ் பண்ணி கொடுக்க முடியும். அவர் மேல் நம்பிக்கை வைத்தால் சகலத்தையும் அவரால் தீர்த்து கொடுக்க முடியும். அதனால எசேக்கியா கர்த்தர் பேர் நம்பிக்கை வைத்த முதலாவது, அவன் சுத்திகரிக்கப்பட்டு பரலோகத்துக்குரியவனாய் மாறினான். இரண்டாவது, அவனுக்கு தொடர்ந்து வெற்றிகளை கர்த்தர் கொடுத்தார். மூன்றாவது, அவன் இக்கட்டு நேரத்தில் கர்த்தர் அவனுக்கு அனுகூலமாக இருந்து அவனை பாதுகாத்தார். அதே போல சொல்ற, நம்ம வாழ்க்கையில் சுத்திகரிக்கப்பட்டு பரலோகம் போறதுக்கு கர்த்தர் பேர் நமக்கு நம்பிக்கை தான் முடியும். இரண்டாவது, தொடர்ந்து நமக்கு வெற்றிகள் நமக்கு வந்துகிட்டே இருக்க வேண்டும். மூணாவது, ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுதும் நம்ம அதையும் நம்ம பாஸ் ஆகி போகணும். அதுக்கும் கர்த்தர் பேர் நமக்கு நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை தான் உலகத்தை ஜெயிக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வான். எல்லாரும் எழுத நிற்கலாம்.